ஒன்று தெசலோனிக்கர் புத்தகம் 5:16 நாம் திருப்புவோம். இது வேதத்திலே மிக சுருக்கமான ஒரு வசனம். இதை போன்று சில வசனங்கள் தான் உண்டு. ஆங்கில வேதத்தில் இந்த வசனத்தில் இரண்டு வார்த்தைகள் தான் இருக்கிறது. 17 அதில் எழுதியிருக்கு, ப்ரே கண்டினியூலி, இடைவிடாமல் ஜபிங்கள் என்ற ஒரு வசனம். அந்த இரண்டு வார்த்தைகளை தான் நாம் இன்றைக்கு எடுக்க போகிறோம். அந்த இரண்டு வார்த்தைகளில் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் என்ன சொல்லி கொடுக்க போகிறார் என்று நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 5 அந்த வசனங்களோட கான்டெக்ஸ்டை நான் படிக்கிறேன். 16 நான் படிக்கிறேன். அதில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ப்ரே கண்டினியூலி, கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஃபார் திஸ் இஸ் காட்ஸ் வில் ஃபார் யூ இன் கிரைஸ்ட் ஜீசஸ். சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் என்று சொல்லியிருக்காங்க. ஜபித்து கொண்டே இடைவிடாமல் ஜபித்து கொண்டு இருங்கள், நன்றிகளை சொல்லிக் கொண்டிருங்கள், எல்லாவற்றிலும் நன்றி செலுத்தி கொண்டு இருக்க வேண்டுமா? இதுதான் தேவனுக்கு நம் வாழ்க்கையில் சித்தமும் விருப்பமான காரியம் என்ற ஒரு வசனம். நாம் அநேக முறை இந்த ஜபம் என்று நாம் எடுக்கும் பொழுது நாம் அந்த ஜபத்தை குறித்து நம்மளுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேரியஸ் டிகிரிஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. நாம் நம்முடைய சர்ச்சுகளிலும் நாம் பார்த்திருக்கிற மக்களிலும் நாம் சந்தித்தவர்களிடத்திலும் இப்படி போன்ற ஒரு காரியத்தை நாம் கேட்டிருப்போம். சிலர் சொல்லுவார்கள், அந்த பிரதர் ரொம்ப நல்லா ஜபிப்பாங்க, அந்த சிஸ்டர் ரொம்ப அருமையாக ஜபிப்பாங்க, அவர்கள் மேல் ஜப ஆவி இருக்கிறது என்று சிலர் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது நாம் அப்படிப்பட்டு அந்த ஜபத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்து விடுகிறோம் என்றால், சிலருக்கு தான் ஜபிப்பது காரியம் என்று நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து விடுகிறோம். இதில் நீங்கள் ஃபர்ஸ்டாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆவியின் வரங்களை குறித்து வேதத்தில் 3 லிஸ்ட்டுகள் உண்டு. ரோமர் புத்தகத்திலும் கொரிந்தியர் புத்தகத்திலும் 2 ஆவியின் வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்கள் எல்லாம் நீங்கள் லிஸ்ட் செய்து நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், ஜபம் என்பது ஒரு ஆவி தருகிற வரம் என்று நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதற்கு ரீசன் என்னவென்றால், ஜபம் என்பது எல்லாராலையும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ ஆவியின் வரங்கள் பால் சொல்வதைப் போல தேவைக்கேற்று அந்த ஆவியின் வரங்கள் மனிதர்களுக்கு தரப்படுகிறது. அந்த வரங்களை அவர்கள் பெற்று அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தர் எந்த இடத்தில் யாரை வைத்து எந்த ஊழியம் செய்ய வேண்டுமோ அதுக்கு தேவையான அனாயிண்டிங், அதுக்கு தேவையான வரங்களை, ஆவியின் வரங்களை தருவார் என்று பால் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த லிஸ்ட், அந்த 3 நீங்கள் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எந்த இடத்திலும் ஜபம் என்பது பரிசுத்த ஆவியான தருகிற வரம் என்று எங்கேயுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் ஒரு காரியம் வேதத்தில் இருக்கிறது. என்ன காரியம் இருக்குது என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஹி இன்டர்சீட்ஸ் ஃபார் அஸ் ன்னு சொல்லி போட்டிருக்கும் ஒரு வசனம் இருக்கிறது. ரோமர் 8:26, 27 அதில் எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுவாராம். நாம் எதை குறித்து ஜபிக்க வேண்டும் என்று நாம் தெரியாத நிலைமையில் இருக்கும் பொழுது நமக்காக அவர் ஜபிப்பார் என மட்டும்தான் எழுதியிருக்கிறத தவிர, ஆவியால நமக்கு அது ஒரு வரம் என்று வேதத்தில் எங்கேயும் எழுதப்பட்ட ஒரு காரியமே இல்லை. இதை குறித்து ஆண்டவர் இயேசுவே மிகவும் தெளிவாக பல இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறார். லூக்கா 11:1 ஆண்டவரிடத்துல தன் சீடர்கள் போய் ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, கர்த்தாவே எங்களுக்கு ஜபிப்பதற்கு நீங்கள் சொல்லித்தாங்க என்று கர்த்தரிடத்துல கேட்டபொழுது, எந்த இடத்துலையுமே அந்த கேட்ட மக்கள் மத்தியில் இவர்கள் தான் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஹி டிட் நாட் சிங்கிள் அவுட் பீப்புள் டு பிகம் ப்ரேயர் வாரியர்ஸ், பட் ஹி அட்ரஸ் தம் இன் த குரூப். அந்த நாம் இந்த சபையில் சர்வீஸ் முடிந்தவுடன் கடைசியில் கர்த்தருடைய ஜபத்தை நாம் சொல்கிறோமா, அந்த இடத்தில் கர்த்தரிடத்துல போய் எங்களுக்கு ஜபிக்க சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு கேட்ட பொழுது, கர்த்தர் எல்லாரையும் பார்த்து தான் இப்படி நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று சொன்னார். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் ஆங்கிலத்தில் சொல்வார், வென் யூ ப்ரேன்னு சொல்லி நீங்கள் ஜபிக்கும் பொழுது இவ்வாறாக ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்வார். அவர் அந்த இடத்தில் நீங்கள் ஜபித்தால் இவ்வாறு அளவுக்கு நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஹி டசன்ட் சே வென் யூ ப்ரே, ஹி டசன்ட் சே இஃப் யூ ப்ரே, ஹி சேஸ் வென் யூ ப்ரே. த பாயிண்ட் இஸ், Jesus wanted everyone to pray. லூக்கா 18 கர்த்தரே சொல்வார், எல்லா மனிதர்களும் ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தரோட விருப்பமாம் அது. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சங்கீதக்காரன் சங்கீதம் 57:8 தாவீது சொல்கிறார், அவேக் மை சோல், அவேக் ஹாப் அண்ட் லயர், ஐ வில் அவேக் அட் டான். அந்த வசனம் எத்தனை பேர் புரிந்து கொண்ட வசனம் என்று எனக்கு தெரியவில்லை. அதில் தாவீது சொல்லுகிறான், நான் எழுந்து துதிக்கும் பொழுது காலை, அந்த காலை மணி நேரம் வருது பார்த்தீங்களா, அது வருவதை நான் துதித்து பிறகுதான் அது வரும் என்று தாவீது அதில் சொல்கிறான். அவன் அதில் சொல்கிற காரியம் என்னவென்றால், அவன் வாழ்க்கையில் ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுது அந்த அட் த டான், அட் த பிரேக் ஆஃப் டான், காலை பொழுதிலே முதலில் அவன் ஜபத்தோதரான் அந்த அந்த நாளை அவன் ஆரம்பித்தான். அதே போலவே 1 Chronicles 14 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் எழுதியிருக்கு, லுக் டு த லார்ட் அண்ட் ஸ்ட்ரென்த், சீக் ஹிஸ் ஃபேஸ் ஆல்வேஸ், கர்த்தரை எப்பொழுதும் நீங்கள் நாடுங்கள், கர்த்தரோட முகத்தை நீங்கள் தேடுங்கள் என்று ஒரு வசனம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது பல ஊமைகளை சொன்னார். சிலர் சொல்லுவார்கள் அட்லீஸ்ட் 30 parables த லார்ட் செட் வென் ஹி வாஸ் இன் திஸ் வேர்ல்ட். அதில் பார்த்தீர்கள் என்றால் ஜபத்தை குறித்து சில ஊமைகள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தர் ஜபத்தை குறித்து சொன்ன ஊமைகள் ஞாபகம் இருக்கிறது? கவலைப்படாதீங்கள், யாரையும் நான் பேரை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்க மாட்டேன். 3 இடத்தில் த லார்ட் டாக்ஸ் அபவுட் ப்ரேயர் டு 3 parables. ஹவு மெனி ஆஃப் யூ ரிமெம்பர் தட்? உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஆராய்ந்த பணங்களுக்கு ஞாபகம் வருதான்ட்டு. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஜபத்தை குறித்து ஆண்டவர் 3 parables கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் சிறிது நேரத்தில் அதை நாம் பார்ப்போம். என்னோட பாயிண்ட் என்னவென்றால், ஜபம் என்பது ஒரு கிறிஸ்துவன் என்று ஒரு அடையாளம் பெற்ற ஒரு மனிதனோ ஒரு பெண்மணியை இருந்தீர்கள் என்றால் ஜபம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான ஒரு பொருளாகும். என்னால் ஜபிக்க முடியவில்லை, நான் எப்படி ஜபிப்பது, நான் முன்பாக போய் ஜபித்தால் என்னை பார்த்த கோமாளித்தனமாய் பேசி விடுவார்கள், என்னால் ஜபிக்க முடியாது, இந்த ஜபமெல்லாம் எனக்கு வேலைக்காகாது, நான் சர்ச்சுக்கு போவேன், நான் சர்ச்சுக்கு வருவேன், நான் பைபிளை முடிந்தால் படிப்பேன், எனக்கு சமயம் கேட்டிங்க போது நான் ஜபிப்பேன் என்று யாராலும் இன்றைக்கு நீங்கள் சபையில் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் எல்லா மனிதனும் ஜபிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் ப்ரே என்றது ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சபையில் ஜபித்தோம், சபையில் ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து முன்னாடி வந்து ஜபிங்கன்னு கேட்கும் பொழுது ஒருவரும் எழுந்து வரவில்லை. நம் சபையில் பார்த்தீர்கென்றால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜபம் என்று கூப்பிடும்போது பெண்மணிகள் தான் முன்னாடி வருவார்கள். ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஜபம் கிடையாதான், ஆம்பளைங்களாம் நான் ஜபமெல்லாம் அந்த பெண்களோட காரியம், அது மாதிரி சாஃப்ட் ஆள்லாம் நான் கிடையாது அப்படி யாரெல்லாம் சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா எல்லா சபையிலும் நாம் பார்க்க முடியும். ஜபம் என்பது அது பெண்கள் செய்கிற காரியம், ஆண்கள் செய்யக்கூடாது என்று வேதத்தில் எழுதியிருக்குது. கர்த்தரோடு பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் பெண் ஆண் என்றது ஜபத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. ஒரு ஆணாய் நீங்கள் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் ஜபம் என்பது உங்களோட கிறிஸ்டியன் வாழ்க்கையில் ஒரு ஃபண்டமெண்டல் ஆன ஒரு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய மத்தியில் இந்த ஜபத்தை குறித்து அந்த காரியங்களை குறித்து உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். முதலில் ஜபம் என்பது ஒரு ஸ்பெஷலான வரம் இல்லை, அது எல்லாரும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவ பெண்மணியும் கர்த்தரால ஜபிக்க அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஜபம் என்பது 3 வகையான ஜபங்களை பார்க்கலாம். 1, நீங்கள் உங்களுக்காக ஜபிப்பது, யுவர் பர்சனல் ப்ரேயர். 2, உங்களோட கம்யூனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயரோடு சேர்ந்து நீங்கள் ஜபிப்பது, உங்கள் குடும்பத்திற்காகவோ உங்களுடைய ஃபேமிலிக்காகவோ. 3, சர்ச்சில் வந்து சர்ச்சில் சேர்ந்து பிறருக்காக ஜபிப்பது. இந்த 3 வகையான ஜபங்களும் மிகவும் அவசியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிலர் எனக்காக என் தேவைகளை மட்டும் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கர்த்தாவே உங்களிடத்துல சொல்லி விடுவேன் என்று, எனக்கு இது வேண்டும், இதை எனக்கு தாங்க கர்த்தாவே, என்னோட குடும்பத்தை ஆசீர்வாதீங்க அப்படின்ற ஜபம். ஒரு கிறிஸ்துவனுடைய ஜபத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 90% ஆஃப் த லிஸ்ட் நான், என் குடும்பம், என் சொந்தம், என் தேவை என்று தான் நம் ஜபங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தரோட விருப்பம் என்னவென்றது, ஜபம் என்பது நமக்கு மட்டும் ஜபிப்பதல்ல, பிறருக்காகவும் பாரப்பட்டு ஜபிக்கிறது. பிறருக்காக ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய யூஷுவல் பேட்டர்ன் எப்படி என்றால், கர்த்தாவே இந்த ஃபேமிலியை ஆசீர்வாதிங்க, கர்த்தாவே அந்த ஃபேமிலியை ஆசீர்வாதிங்கன்ட்டு ஒரு ஜபத்தில் கடைசியில் லைனாக ஒரு பேரை மட்டும் சொல்லி அவர்களுக்காக நான் ஜபித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருப்போம் தானே. எத்தனை பேர் இது போன்ற நீங்கள் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? அது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம் தானே, யாரும் தலையாட்டாதீர்கள். நீங்கள்லாம் செய்கிறீங்க, நான் இது மாதிரிலாம் செய்கிறேன் செய்யலை அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த 3 கேள்விகளை நான் உங்களிடத்துல கேட்பேன். சர்ச் முடித்ததுக்கப்புறம் என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம். ஜபம் என்பது உங்களுக்காக மட்டும் ஜபிப்பது ஜபம் இல்லையா? ஜபம் என்பது பிறருக்காக ஜபிப்பதும் ஜபம்தான். பிறருக்காக ஜபிப்பது எப்படிப்பட்ட ஜபம் என்றால், அவர்களோட கஷ்டத்தை உங்களுடைய சொந்த கஷ்டமாய் நீங்கள் உணர்ந்து பிறருக்காக நீங்கள் ஜபிப்பது எவ்வளவு ஒரு மேன்மையும் ஆசீர்வாதமான காரியம். எனக்கு இல்லை என்றாலும் பிறர் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறது, அவர்களுக்காக நான் ஜபிப்பேன் என்று நீங்கள் ஜபித்து பாருங்கள். அது ஆண்டவருக்கு மிகவும் விருப்பம் உள்ளது. சிலர் இன்றைக்கு சபையில் உட்கார்ந்து சொல்கிறீங்க, நான் தான் ரொம்ப பிஸியாச்சே பாஸ்டர், எனக்கு நிறைய வேலை வீட்டில் இருக்குது, நான் ஜபிப்பதற்கே எனக்கு டைம் இல்லை. அப்படி ஜபிச்சாலும் எனக்காக நான் ஜபிப்பேன், நீங்கள் பிறருக்காக ஜபிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே என்று. இந்த சபையில் சிலர் நீங்கள் இருக்கிறீர்கள், 2 வருடத்துக்கு மேலாக சபையில் வந்து கொண்டிருக்கீர்கள். பலர் இந்த சபையில் முன்பாக வந்து நீங்கள் ஜபித்ததை நான் பார்த்ததே இல்லை. உங்கள் பாஸ்டராக நான் சொல்லுகிறேன், ஜபம் என்பது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஊழியம். அது ஸ்பெஷலான பீப்புள், இவர்களால் ஜபிக்க தெரியும் என்பதனால்தான் ஜபம் அல்ல, எல்லாரும் ஜபிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். நீங்கள் ஒரு கிறிஸ்துவனாக இருந்தீர்கள் என்றால், இஃப் யூஆர் அ கிறிஸ்டியன் கால் டு சர்வ் தி ஆல் மைட்டி காட், தென் ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ப்ரேயர், கம்யூனியல் ப்ரேயர், ப்ரேயர் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ரேயர் அமங்ஸ் த ஃபேமிலி மெம்பர். அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அது முதல் பாயிண்ட்டை நான் உங்கள் இடத்துல லேண்ட் செய்து நான் முடிக்கிறேன். ப்ரேயர் என்பது சிலருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமானது தான் ப்ரேயர். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ப்ரேயரை குறித்து பால் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 2:8. இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பால் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். திமத்தி அந்த கடிதத்தை அவர் எழுதும் பொழுது திமத்தி ஒரு சர்ச்சை, எஃபிஷியஸில் ஒரு சர்ச்சை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். தி கான்டெக்ஸ்ட் இஸ் திமத்தி இஸ் ரன்னிங் அ சர்ச், அவர் ஒரு சபையை நடத்தி கொண்டு வருகிறார் எஃபிஷியன்ஸில். அப்பொழுது திமத்திக்கு அட்வைஸ் செய்து பால் 1 தீமோத்தேயு 2:8 எழுதியிருக்கிறார், தேர்ஃபோர் ஐ வாண்ட் த மென் எவ்ரிவேர் டு ப்ரே லிஃப்டிங் அப் ஹோலி ஹேண்ட்ஸ் விதவுட் ஆங்கர் அண்ட் டிஸ்பியூட்டிங். இதில் என்ன பால் சொல்கிறார், தன் சபையை நடத்துகிற ஒரு பாஸ்டர் இடத்துல அவர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அவருக்கு அட்வைஸ் செய்கிறார், அவர் சொல்லுகிறார், சபையில் எல்லா மென்னும் எல்லா மனிதர்களும் ஜபிக்க வேண்டும் என்று, அன்றியும் ஆண்கள் எல்லா இடங்களிலும் ஜபிக்க வேண்டும், பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜபிக்க வேண்டுமா, ஜபிப்பதே கஷ்டமாண்டவரே, நான் கரத்தலையே உணர்த்தி நான் எப்படி கதாவை நான் ஜபிப்பேன் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இதில் பால் சபையில் இருப்பவர்களுக்கு அவர் தருகிற ஆலோசனை. எஃபிஷியன் சபைக்கு சொன்னார், எங்களுக்கெல்லாம் இது வாய்க்குமா என்று நீங்கள் கேட்டிருந்தீர்களால் உங்களுக்கும் அதே குறிக்கோள் தான். கர்த்தர் தன் சபையில் இருப்பவர்கள் ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பால் இந்த 1 தீமோத்தேயு 2:8 சொல்வதற்கு முன்பாக அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆங்கிலத்தில் தேர்ஃபோர் என்று இருக்கும், அன்றியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அந்த அன்றியும் என்று எதற்கு சொல்லுகிறார் என்றால், அதுக்கு 2 வசனங்கள் முன்பாக நீங்கள் போய் படித்தீங்க என்றால், இந்த காரியத்தை குறித்து பால் எழுதும் போது, தெர் ஆர் மெனி பிளேசஸ் இன் த பைபிள் வேர் பால் ஹஸ் ரிட்டன் திங்ஸ் டு த சர்ச், பல சபைகளுக்கு பால் கடிதங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த இடம் ஒரு வித்தியாசமான இடம். இந்த இடத்தில் மட்டும் பால் தான் எழுதுவதை குவாலிஃபை செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஐ ஆம் டெல்லிங் த ட்ரூத், அவர் சொல்கிறார், இந்த வசனத்துக்கு வருவதற்கு முன்பாக அவர் சொல்கிறார், உண்மை நான் சொல்கிறேன், நான் ஐ எம் நாட் லைங், நான் பொய் சொல்லாமல் எது உண்மையும் சத்தியமோ அதை தான் சொல்லுகிறேன் என்று சொல்லி திமுத்தி இதில் சொல்லுகிறார், தேர்ஃபோர் ஐ வாண்ட் மென் எவ்ரிவேர் டு ப்ரே லிஃப்டிங் அப் ஹோலி ஹேண்ட்ஸ். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்தாலே நன்றாய் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜபிப்பது அவர்களுக்கு தந்த ஒரு கட்டளையாகும், ஒரு ரிக்வஸ்ட் அல்ல கர்த்தர் கொடுக்கிறது, கர்த்தர் தருகிற ஒரு கட்டளையாகும். ஜபிப்பது என்றால், நான் கிறிஸ்துவன் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஜபம் இல்லை என்றால் உங்களுடைய கிறிஸ்டியன் லைஃபில் ஒரு பெரிய ஹோல், ஒரு பெரிய கேப் இருப்பது என்பதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், ப்ரேயர் இஸ் நாட் சம்திங் ஸ்பெஷல், இந்த ஜப வாரியர் அவர்கள் தான் ஜபிப்பார்கள் என்ற, எல்லாரும் ஜபிக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய திட்டமாகும். 2வது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 2வது காரியம் மத்தேயு புத்தகம் 26:41 கர்த்தரே சொல்லுகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார், வாட்ச் அண்ட் ப்ரே சோ தட் யூ வில் நாட் ஃபால் இன் டு டெம்டேஷன். The spirit is willing, but the flesh is weak. இதில் என்ன கர்த்தர் சொல்கிறார், விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள். இந்த விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள் என்ற வார்த்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 1 தெசலோனிக்கேயர் 5:14 ப்ரே கண்டினியூட்லி, இடைவிடாமல் ஜபிங்கள் என்று சொல்வதை போல இருக்கிற ஒரு வசனம். கர்த்தர் சொல்கிறார், விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள், சோதனைக்கு நீங்கள் விழுந்து விடாத படிக்கு என்று கர்த்தர் சொல்றார். அப்புறம் சொல்கிறார், ஆவி உற்சாகமாய் உள்ளது, ஆனால் மாம்சமோ பலவீனமாக இருக்கிறதாம். இந்த வார்த்தையை எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ truly understand what the Lord is saying here? இதோட கான்டெக்ஸ்ட் நீங்க பார்த்தீர்கள் என்றால், தன் சீடர்களை எல்லாம் கர்த்தர் கைதி செய்ய கொண்டு கொள்ள போகிறார். அந்த இரவில் தன் சீடர்களை எல்லாம் கெத்செமனே தோட்டத்திற்கு கொண்டு போகிறார். சில சீடர்களை மட்டும் அவரோடு ஜபிப்பதற்காக அவர் கொண்டு போகிறார். அந்த சீடர்களிடத்தில் கர்த்தர் கட்டளையிடுகிறார், என்னோட விழித்திருந்து ஜபிங்கள் என்று சொல்லி கர்த்தர் போய் ஜபிக்கிறார். தரையில் தன் முகத்தை வைத்து அழுது கர்த்தர் ஜபிக்கிறார். வேதத்தில் எழுதியிருக்கு ஒரு அவருக்கு பிறகாக வருவார். அந்த ஒரு அவரும் எழுதியிருக்கு. ஸோ அவர் ஒரு அவர் போய் ஜபித்து வரும் பொழுது இவர்கள்லாம் தூங்கி கொண்டிருப்பதை பார்த்து அவர் சொல்கிறார், ஆதங்கம் பட்டு அவர் சொல்கிறார், உங்களால் உறவர் கூட விழித்திருந்து ஜபிக்க முடியவில்லை என்று. அந்த இடத்தை நீங்கள் நன்றாய் படித்தீர்கள். கர்த்தர் மூன்று தடவை போய் போய் வருவார். ஹி கோஸ் த்ரீ டைம்ஸ் அண்ட் கம்ஸ் பேக் த்ரீ டைம்ஸ் டு ஹிஸ் டிசைபிள்ஸ். கடைசி முறையில் வரும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானது உற்சாகமாய் இருக்கிறது ஆனால் மாம்சமோ பலவீனமாய் இருக்கிறது என்று. இதற்கு ஒரு தெர் இஸ் ஒன் மீனிங் யூ கேன் டேக் இன் திஸ். நாம் கிறிஸ்துவர்கள் தான். ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்களாய் இருக்கலாம், இல்லை ஒருவேளை கர்த்தரை அறிந்து யாரோ ஒருவர் சொல்லி கர்த்தரை அறிந்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்று கிறிஸ்துவத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இதில் எல்லாவற்றிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் ஒரு கிறிஸ்துவன், நான் கர்த்தருக்கு இது செய்ய வேண்டும், கர்த்தருக்கு இது போன்ற நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நம் மனதில் பல எண்ணங்கள் வரும். நாம் தவறாமல் சர்ச்சுக்கு போக வேண்டும், கர்த்தருக்காக நான் ஏதாவது நான் செய்ய வேண்டும், கர்த்தருடைய சத்தியங்களும் வார்த்தைகள் படி நான் வாழ வேண்டும் என்று அநேக முறை நாம் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அந்த தீர்மானங்கள் நிலைத்து நிற்பதில்லை. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும் போலே நாம் விழுந்து விடுகிறோம். மெனி டைம்ஸ் வி டோன்ட் ஹோல்ட் ஆன் டு தி டிஃப்டர் நேஷன். நம் இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்குது, கர்த்தருக்காக இதை நாம் செய்ய வேண்டும். அதே போலதான் ஜபமும், ஜபிக்க வேண்டும் என்று ஒரு பாரம். இதே மனிதர்கள் கர்த்தர் இவர்களை கெத்செமனே தோட்டத்திற்கு அழைத்து போவதற்கு முன்பாக, நான்கு வசனத்துக்கு முன்பாக நீங்கள் தள்ளி படித்தீர்கள் என்றால், பால் சொல்லுவார், பீட்டர் சொல்லுவார், யார் உங்களை விட்டாலும் கர்த்தாவே நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னவர். அவர் ஒரு ஆவியில் ஒரு உற்சாகம், நான் செய்ய வேண்டுமானால். ஆனால் இந்த மாமிசத்தில் ஒரு பலவீனனாக அவர் இருந்திருந்தார். அதே போலதான் நம் சபையில் கூட ஜபிப்பது என்பது நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தர் செய்கிற காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று அநேக முறை நம்மளுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் வரும். ஆனால் வி டோன்ட் டேக் தட் டிட்டர்மினேஷன் டு அ ஃபுல்ஃபில்மெண்ட். இன் ஹியர் த லார்ட் சேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே. இந்த வாட்ச் அண்ட் ப்ரேயோட அர்த்தம் என்னன்னு நீங்கள் பார்த்தீர்கள், விழுத்திருந்து ஜபம் செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த கிரேக்க மொழியில் வாட்ச் என்ற ஒரு வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுகிற வார்த்தை என்றால், ஜாமக்காரன் ஒரு பட்டணத்தையோ ஒரு வீடையோ ஒரு கோட்டையையோ அவன் பாதுகாத்து இரவு நேரத்தில் அவன் அதுக்கு சென்ட்ரியாக இருக்கும் பொழுது அவன் சில காரியங்களை செய்வான். மிகவும் அவன் விழுத்திருந்து அந்த இடத்தையே அந்த ஜாமக்காரன் ப்ரொடெக்ட் செய்வான். எதற்காக அதை செய்வான் என்றால், ஒரு டே டைமில் ஒரு இடத்தை ப்ரொடெக்ட் செய்வது மிகவும் ஈஸியானது. ஏனால் யாராவது தூரத்தில் வருவார்கள் என்றால் கண்களில் யார் வருகிறார்கள் என்று நன்றாய் தெரியும். ஆனால் இரவு நேரத்தில் ஒரு இடத்தை ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும் என்றால் கண்கள் பார்ப்பதை கொண்டு அந்த ப்ரொடெக்ஷனை தர முடியாது. அவன் சில காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், மிகவும் விழித்திருந்து பார்க்க வேண்டும், ஏதாவது ஆபத்து நெருங்குகிறதா, ஏதாச்சும் காரியங்கள் வருகிறதா என்று. ஏனெனில் அப்படி அந்த ஜாமக்காரன் செய்யாமல் போய்விட்டார் என்றால் ஆபத்து அவனை நெருங்கி வந்துவிடும். அந்த ஆபத்து அவனை நெருங்கி வந்த பொழுது தான் அவனுக்கு தெரியுமே தவிர அந்த ஆபத்து வருகிறது அவனுக்கு தெரியாமல் போகும். ஹல்லேலூயா. இதைதான் கர்த்தர் சொல்கிறார் வாட்ச் அண்ட் ப்ரே என்று. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் இடைவிடாமல் வாட்ச் அண்ட் ப்ரே நாம் ஜபிக்கும் பொழுது, விழுத்திருந்து நான் ஜபிக்கும் பொழுது நம்மை சுற்றி தாக்கி வருகின்ற சில காரியங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 1 தெசலோனிக்கர் 5:17 நீங்கள் பார்த்தீர்கள், அதில் தெளிவாக எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்கென்றால், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ப்ரே கண்டினியூலி, கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஃபார் திஸ் இஸ் காட்ஸ் வில் ஃபார் யூ. எத்தனை பேர் உங்கள் ஜபத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களோட சித்தம் என்ன ஐயா, என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்கள் என்று எத்தனை பேர் கர்த்தரின் சமூகத்திற்கு முன்பாக போய், உங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சித்தம் என்ன என்று எத்தனை பேர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியில் தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார், ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், ப்ரே கண்டினியூலி, கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். இந்த மூன்று காரியங்களும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சித்தமாம். ஹல்லேலூயா. நீங்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? அதில் ஒன்றை தான் நாம் இன்றைக்கு எடுத்து படிக்கிறோம். எதை படிக்கிறோம்? ப்ரே கண்டினியூ, இடைவிடாமல் ஜபிங்கள் என்ற காரியத்தை நாம் அதை மட்டும் நாம் எடுத்து படிக்கிறோம். இடைவிடாமல் ஜபிப்பது நம் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தமாம். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்க சித்தமானால் நம் வாழ்க்கை ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹவு ஷுட் திஸ் ப்ரேயர் பி இன் அவர் லைஃப் இஃப் இட் இஸ் த வில் ஆஃப் காட். கர்த்தர் உங்களை சந்தித்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, உன்னை நான் நேசிக்கிறேன், உண்மையில் நான் எவ்வளவோ அன்பை செலுத்தியிருக்கிறேன், நீ தூர போயினும் உன்னை நான் தேடி வந்து நான் என் சொந்த ரத்தத்தால் நான் உங்களை சம்பாத்தி இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நான் ஒரு ரிக்வெஸ்டை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னோட திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில், என்னோட சித்தம் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்பது என் சித்தம் என்று கர்த்தர் இடத்துல சொல்லுகிறார். அந்த சொல்லுகிற சொல்லை இன்றைக்கு நீங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள்? What is the response you are going to give to the Lord God Almighty who says, I have called you for my purpose, I delight and I love you, உங்களை இவ்வளவாய் நான் நேசிக்கிறேன், நான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன். நம் ஊர்களில் எல்லாம் தம் பெற்றோர்கள் ஒரு இஷ்டம் இருந்தால், இஃப் தே ஹாவ் அ விஷ், நான் இறந்து போவதற்கு முன்பாக இதை நான் எப்படியாச்சும் செய்விடுவேன் என்று ஒரு பெற்றோர் சொன்னால் என்றால், நாம் ஏதாச்சும் காரியங்களை செய்து அவர்களோட விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம் தானே. வி வில் ஃபுல்ஃபில் த விஷ் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ், வி வில் ஃபுல்ஃபில் த விஷ் ஆஃப் சம்மன் ஹூ லவ்ஸ் அஸ். அவர்களுக்கு எப்படியாச்சும் அந்த விஷயம் நாம் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் என்று நாம் எல்லாரும் செய்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடைவிடாமல் ஜபிப்பது உங்கள் வாழ்க்கையை நான் வைத்திருக்கிற திட்டம் என்று. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம் வாழ்க்கையில் திட்டம் எழுதுனா, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேலைக்காகாது, நீங்கள்லாம் திட்டம்லாம் வச்சுக்கோங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வேலைக்காகாது, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, காலையில் நான் 7 மணிக்கு எழுந்து பஸ்ஸு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இந்த ஜபிக்கிற காரியம்லாம் எனக்கு வந்து வேலைக்காகாதுன்ட்டு நீங்கள் யாராச்சும் சொல்லுறீங்களா? அப்படி சொல்கிறத தான் நீங்கள் சொல்லலாம், அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டும். அது நான் நின்று உங்களுக்கு சொல்லுவது என்னோட கடமை. என்ன கர்த்தர் விரும்புகிறார்? நீங்கள் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்பது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். அதுதான் உண்மையும் சத்தியம். அதற்கு பின்பாக இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் வீடுகளுக்கு திரும்பி உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அது உங்களுடைய, இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ லிவ் இட். பட் த ட்ரூத் அகார்டிங் டு த காஸ்பல் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், His will in your life is that you should pray continually. Hallelujah. In the Gethsemane jabathai neengal paathirgendral, nam anega murai and the Gethsemane jabathai paarkum polude kathar andha idathil migavum baarapattu avar jabipar. Avar aandavar idathile எத்தனையோ காரியங்களை குறித்து கர்த்தர் ஜபித்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஒரு காரியத்தை குறித்து நமக்கு தெளிவாக எந்த காரியத்தை குறித்து அவர் ஜபம் செய்தார் என்று எழுதியிருக்கு. யாருக்கு ஞாபகம் இருக்கு? How many of you remember? There's one thing the Lord prayed for in the Garden of Gethsemane. What is that? How many of you remember? He says, Lord, if it is your will, take this cup from me. உங்களுடைய சித்தமானால் கர்த்தாவே, என்னிடத்திலிருந்து இந்த கோப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அழுது ஜபிப்பார். 3 தடவை ஜபித்து 3வது தடவை வரும் பொழுது அந்த தேர்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், லார்ட் கோஸ் த தேர்ட் டைம் இன் த புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 26, த பைபிள் சேஸ் வெரி கிளியர், 3வது தடவை போய் ஜபிக்கும் பொழுது வேதத்தில் எழுதியிருக்கும், கர்த்தரோடைய தூதர் அவரை வந்து பலப்படுத்தினது என்று. ஹல்லேலூயா. இஃப் யூ பே வெரி க்ளோஸ் அட்டென்ஷன், த லார்ட் ஸ்பெண்ட்ஸ் அன் அவர் எவ்ரி டைம் அன் அவர் வித் இஸ் ஃபேஸ் டு த கிரவுண்ட் கிரைங் அண்ட் ஆஸ்கிங் த லார்ட், லார்ட் என் வாழ்க்கையில் உங்களோட சித்தம் என்ன, என் வாழ்க்கையில் உங்களோட சித்தம் என்ன, உங்களோட சித்தம் இல்லை, உங்களோட சுத்தமானால் இது எங்களிடத்தில் எடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அந்த பதில் வருகிறது, என் மகனே இதுதான் உன் வாழ்க்கை நான் வைத்திருக்கிற சித்தம் என்று ஒரு தூதனை அனுப்பி கர்த்தரை பலப்படுத்துகிற ஒரு செயலை நம்ம பார்ப்போம். அதற்கு அர்த்தம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வைல் இட் இஸ் த விஷ் ஆஃப் த லார்ட் தட் யூ வில் ப்ரே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஆனால் ஜபத் நீங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தரோடைய உங்கள் வாழ்க்கையில் இருக்க சித்தங்கள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் தான் ஜபித்து கொண்டிருக்கிறேன், பாசிங்களை கர்த்தாவை இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக ஒரு லிஸ்ட்டு போட்டு நம்ம ஜபிப்போம். எத்தனை பேர் ஜபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, லைனாக ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பார்கள், அது தவறல்ல. ஆனால் ஜபத்தில் சொல்கிற ஒவ்வொரு, நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணுகிறோமோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வீணாக ஒரு ரோட்டில் செல்கிற ஒரு மனிதனை பார்த்து பேசுகிற வார்த்தை இல்லை, சர்வவல்ல தேவனை நோக்கி பேசுகிற வார்த்தை. அப்பொழுது அந்த வார்த்தை ஒவ்வொரு சொல்லும் அந்த வார்த்தையில் எவ்வளவு கனமுள்ள சொல்லாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. So when you pray, that is why the Lord says, when you pray, don't be babbling like pagans. நீ ஒன்றும் பேசின்னு இருக்காத, இப்படி நீ ஜபி என்று கர்த்தர் அவளுக்கு ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஜபிக்கும் பொழுது, கர்த்தரோடு பிரசன்னத்தில் ஜபிக்கும் பொழுது, கட்டாயமாக கர்த்தருடைய திட்டம் நம் வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற காரியங்கள் நம் வாழ்க்கையில் வெளிப்படும். எல்லா காரியங்களும் நாம் நினைத்ததை போல காரியங்களாக இருக்காது. சிலது நமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களாக இருக்கும். அந்த சூழ்நிலைகள் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி இதுதான் எனக்கு சித்தம் என்று அந்த காரியங்களை நீங்கள் எடுத்து நடக்க கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார். அது எப்போது வருகிறது என்றால் நீங்கள் ஜபத்தில் கர்த்தரை அணுகும் பொழுதுதான் அந்த காரியங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. So the second point that I want to land with you first is prayer is for everyone. ஜபம் என்பது எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் தான், சிலருக்கு கிடையாது. என்ன ஸ்பெஷலாக தான் நான் இருப்பவர்களுக்கு ஜபம் கிடையாது, எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் ஜபம். இரண்டாவது கர்த்தர் சொல்கிறார், வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து நீ ஜபிக்க வேண்டும். எதற்கு விழித்திருந்து ஜபிக்க வேண்டும் என்றால் எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலையை மாறும் என்று நமக்கு தெரியாது. நாம் விழித்திருந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய பலன் நமக்கு வருகிறது. அப்படி நாம் வாழ்க்கையை வாழும் பொழுது நம் வாழ்க்கை ஒரு கர்த்தரால் வழிநடக்கப்படுகிற வாழ்க்கையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு காரியத்தை நான் சொல்லி ஐ வாண்ட் டு கண்டினியூ. Matthew 26:41, வாட்ச் அண்ட் ப்ரே சோ தட் யூ வில் நாட் ஃபால் இன் டு டெம்டேஷன். இந்த டெம்டேஷன் என்பதை அதை குறித்து நான் ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? Why should the Lord say watch and pray? அவர் சொல்லுகிறார் விழித்திருந்து ஜபி, அதற்கு ரீசனை சொல்லுகிறார், காரியத்தை சொல்லுகிறார். சோ தட் யூ வில் நாட் ஃபால் இன் டு டெம்டேஷன் என்று சொல்லுகிறார். விழித்திருந்து ஜபி, ஜபி என்று சொல்லலை, விழித்திருந்து நீ ஜபி, அப்பொழுதுதான் சோதனைக்கு நீ உட்பட, யூ வில் நாட் ஃபால் இன் டு டெம்டேஷன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய அவர் வைத்திருக்கிற அந்த சித்தங்களும் நம் வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற காரியங்களும் நமக்கு வெளிப்படுகிறது. அந்த காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படும் போது நம் இருதயத்தில் அதை நன்றாக நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம் இருதயத்தில் வரும் பொழுது நம் வாழ்க்கையின் முறைகளில் சில காரியங்கள் நம்மளை தீலே தள்ளும் பொழுது அந்த இருதயத்தில் அந்த காரியங்கள் எழுதிவதற்கு நிமித்தமாக நாம் சாதாரணமாக நாம் இந்த டெம்டேஷனில் விழமாட்டோம். நாம் மிகவும் திடமாய் நாம் இருப்போமா? அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ வாட்ச் அண்ட் ப்ரே. கடைசியாக நான் சொல்லி நான் முடிக்க வேண்டியது என்னவென்று பார்த்தீர்கள், ஜபிப்பது கர்த்தருடைய சித்தம். இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் அவர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தம் இது. இதற்கு தான் அவர் மூன்று உவமைகளை நம்மிடத்தில் சொல்லி போனார். அந்த மூன்று உவமைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு உவமை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நண்பன் அவர் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். அவர் வீட்டில் அப்பம் இல்லை. தன்னுடைய நண்பன் வீடு அருகில் இருக்கிறது. நடுராத்திரியில் அந்த நண்பனுடைய வீட்டில் போய் கூக்குரல் இட்டு என் வீட்டிற்கு விருந்தாளி வந்திருக்கிறார், எனக்கு அப்பம் தா என்று அந்த மனிதன் கேட்பார். உள்ளே படுத்து கொண்டிருக்கிற நண்பன் சொல்லுவான், நான் ஏற்கனவே படுத்துட்டேன், என் பிள்ளைகள்லாம் படுத்துட்டாங்க, இப்போ நீ வந்து கேட்குறியே என்று சொல்லி எழுந்து வந்து அந்த நண்பனுக்கு அப்பத்தை எடுத்து கொடுப்பது உவமை. அந்த உவமையில் நாம் அநேக முறை அந்த உவமையை படித்திருக்கிறோம். ஆனால் அந்த உவமையில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நான் ஒரு 10 seconds கொடுக்குறேன். இந்த உவமையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, வாட் டஸ் த லார்ட் டீச் யூ ஃப்ரம் திஸ் பேரபிள்? இந்த உவமையிலிருந்து உங்களுக்கு என்ன சொல்லுறார் கர்த்தர்? இதை நம்ம சிறு வயதுலேருந்தே கேட்டிருக்கிறோம், இதை குறித்து பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு ஊமை இருக்குன்ட்டு கர்த்தர் ஊமை சொன்னதற்கு காரணம் என்னென்றால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார். பல கிறிஸ்துவர்கள் இந்த ஊமையை கேட்டு இதற்கு அர்த்தம் என்னவென்று அறியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அப்படி இருப்பீங்கன்னு நான் சொல்லலை, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நண்பன் எப்படி மனதிறங்கி தேவையின் சூழ்நிலையில் கஷ்டமாய் அந்த நண்பனுக்கு இருந்தாலும் உதவி செய்வானோ அது போன்றுதான் ஆண்டவர் என்று சொல்றார். The parable says that just like a friend, ஒரு நண்பன்னா என்ன, தேவையான இடத்தில் உதவி செய்யணும். அப்படியெல்லாம் எனக்கு நண்பர் இல்லை பிரதர், எல்லாம் காரியக்காரங்களாக இருக்கலாங்கன்றீங்களா? அப்படின்னா அப்படி அப்படிப்பட்டவர்களை நண்பர்களாகவே கூப்பிடாதீங்க. உண்மையான நண்பரை சொல்றேன், தேவையான இடத்தில் உங்களுக்கு உதவி செய்பவர் தான் நண்பன். அந்த நண்பன் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இறங்கி உதவி செய்வது தான் ஒரு நண்பன். அதேதான் கர்த்தர் சொல்கிறார், ஒரு நண்பன் எப்படி உதவி செய்வானோ, கஷ்டமான காலத்தில் உதவி செய்வானோ, அப்படிதான் நீ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்வது தான் அந்த பேரபிளோட அர்த்தம். ஹல்லேலூயா. இரண்டாவது பேரபிள் ஜபத்தை குறித்து என்னவென்றால், ஒரு ஹஸ்பண்டை இழந்த ஒரு பெண்மணி ஒரு ஜட்ஜிடத்தில் போய் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எனக்கு ஜஸ்டிஸ் தாங்க, எனக்கு ஜஸ்டிஸ் தாங்க என்று நாட்கள் வாரங்கள் மாதமாக அழுது கொண்டே அந்த ஜட்ஜிடத்தில் அவர் வந்து கேட்குறார், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று. அதில் வேதத்தில் எழுதியிருக்க அந்த ஜட்ஜு வந்து ஒரு ஆர்டினரி மேன் கிடையாது. அவன் பெயர் திருட்டு பயனாந்தால் எதர் பணம் வாங்கி ஜட்ஜ்மெண்ட் சொல்வது என்று அந்த ஓமையில் கடைசியில் சொல்லுவார். அந்த தீமையான ஒரு ஜட்ஜு இந்த பெண்மணி திரும்ப திரும்ப எனக்கு ஜஸ்டிஸ் நியாயம் தாங்கன்னு கேட்கும் பொழுது அப்படிப்பட்ட மனிதனே அவங்களுக்கு மனம் இறங்கினாரே, ஆண்டவர் உனக்கு மனம் இறங்க மாட்டாரா, நல்லவராய் இருக்கிற ஆண்டவர் உனக்கு மனம் இறங்க மாட்டாரா என்று சொன்னதுதான் அந்த உவமை. அதோட அர்த்தம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள், நாம் சில இடங்களில் கர்த்தர் இடத்துல நாம் போய் ஜபித்து கொண்டே இருப்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம், நாட்கள் மாதங்கள் வாரங்கள் கர்த்தர் நாம் கேட்கிற ஜபத்தை இவர் கேட்டாரா இல்லையா என்று ஒரு சந்தேகம் நம் இருதயத்தில் வந்து விடுகிறது. அந்த சந்தேகம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய விடுகிறோமோ அந்த ஜபத்தை நாம் விட்டு விடுகிறோம். எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்து ஜபத்தில் வல்லமே இல்லை, நான் ஜபித்தேன் எதுவுமே ஆகவில்லை என்று அந்த சூழ்நிலையை தான் கர்த்தர் டார்கெட் செய்து சொல்கிறார். ஒரு ஜட்ஜ், அவன் திருட்டு ஜட்ஜாக இருந்தாலும் அவனை பெஸ்ட செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு எப்படி மனது இறங்கினாரோ அப்படிப்பட்ட ஆண்டவர் உனக்கு மனம் இறங்க மாட்டாரா என்று. அதற்கு ஆன்சர் மீனிங் என்னவென்றால் உங்களுக்கு உங்கள் ஜபத்திற்கு நிச்சயமாக பதில் உண்டு, நிச்சயமாக பதில் உண்டு. சில நாட்கள் எடுக்கலாம், வாரங்கள் எடுக்கலாம், மாதங்கள் எடுக்கலாம், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே, என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவில்லை என்று. அதற்கு தான் அந்த உவமையை கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய பதில் உங்களோட ஜபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு என்று. ஹல்லேலூயா. அதே தான் கர்த்தர் ஜபத்தை குறித்து சொல்கிறார். மூன்றாவது உவமை ரிகார்டிங் பிரேயர் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மனிதர்கள் பரிசேயர் ஒருவர் இன்னொரு பாவம் செய்தவன் ஆலயத்தில் நின்று ஜபித்து கொண்டிருக்கிறார். பரிசேயர் சொல்ல, கர்த்தாவே உங்களை நான் இதெல்லாம் செஞ்சேன், நீங்கள் சொல்லி வச்சுங்க லிஸ்ட்லாம் நான் பண்ணேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன்ற ஒரு ஜபம். இன்னொரு மனிதன் அழுது சில வார்த்தைகளை சொல்றான், நான் பாவி ஆண்டவரே, உங்களை விட்டு தொலைவாய் சென்றவன், என்னை மன்னிங்க என்று. அந்த இரண்டு இடங்களிலும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இந்த ரெண்டு ஜபத்திலும் எந்த ஜபம் மேன்மையானது என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த பாவி அவன் சொன்ன வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த ஜபம் மேன்மையானது என்றதுதான் அந்த உவமை. அதற்கு என்ன அர்த்தம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் நாம் கர்த்தரிடத்துல ஜபிக்கும் பொழுது நாம் ஜபம் வந்து ஒரு உணர்வில்லாத ஜபமாக நம் வாழ்க்கையில் இருந்து விடுகிறது. நாம் ஜபிப்போம் எவ்ரிடே, இதுதான் ரெகுலேஷன், இவர்களுக்கு ஜபிக்கணும், இதுக்கு ஜபிக்கணும்னு ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சு ஒரு மீனிங் அண்ட் பர்பஸ் இல்லாம யார் இடத்துல பேசுகிறோம் என்று அறியாம ஒரு லைனா ஒரு சொல்லிக்கொண்டு ஒரு ஜபிப்போம். சிலது வந்து ஒரு பேட்டர்னே வைத்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லுவது, நாம் ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணம் உண்டு. நாம் எந்த வார்த்தையை வைத்து கர்த்தரிடத்தில் ஜபிக்கிறோமோ அந்த வார்த்தையும் கர்த்தரோட இருதயத்தில் அதை மூவ் செய்கிறதாம். அதுதான் அந்த உவமைக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட், நான் சொன்னேன் இந்த 1 தெசலோனிக்கர் 5:17 வேதத்திலே மிகவும் ஒரு சுருக்கமான வசனம். இதே போன்ற சில வசனங்கள் தான் உண்டு. அந்த இரண்டு சொற்களுக்கு ஒரு வேர்ஸே பைபிளில் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, இடைவிடாமல் ஜபிங்கள் என்ற ஒரு வேர்ஸ். இது யாருக்கு பால் சொல்லுகிறார், தெசலோனிக்க சபை, புதிதாக ஏற்படுத்தின ஒரு சபை, அந்த சபையிட மக்களிடத்தில் பால் சொல்லுகிறார், நீங்கள் இடைவிடாமல் ஜபிங்கள், எப்பொழுதுமே சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் என்று கடந்த 3 மாதம் சண்டேகளாக இந்த தெசலோனிக்கர் சபையை குறித்து நாம் பார்த்தோம். விக்கிரகங்களில் வாழ்ந்தவர்கள் அவர்களிடத்தில் இவர் போய் பிரீச் செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் அவர் மேல் இறங்குகிறது. அவர் மனம் மாறுகிறார்கள், அவர் கிறிஸ்துவர்களாய் மாறுகிறார்கள். அவர்களுடைய ஃபேத், அவர்களுடைய விசுவாசம் அடிபடும் போது அதையும் பால் வந்து பலப்படுத்துகிறார். இந்த இடத்தில் அந்த சபையில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற பீப்புளுக்கு பால் சொல்கிறான், இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இந்த சபையில் பேசுகிறார். பல 1000 வருடங்களுக்கு முன்பாக எழுந்தின வார்த்தைகள் அடிந்து விழுந்து மடிந்து போன வார்த்தைகள் அல்ல. நமக்கு இன்றைக்கு உயிரான ஒரு வார்த்தை, இடைவிடாமல் ஜபிங்கள் என்பது. இடைவிடாமல் ஜபிங்கள் என்ன அர்த்தம் பாஸ்டர்னு கேட்டீர்கள் என்றால், நீங்கள் காரில் உட்கார்ந்த வண்டியை வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறீர்களா, ஒரு அவர் காரை ஓட்டுகிறீர்களா, அந்த ஒரு அவர் கர்த்தரிடத்தில் பேசி கொண்டிருங்கள். கண்ணை மூடிவிடாதீர்கள், கண்ணை மூடினால்தான் ஜபம் என்று இல்லை, கர்த்தரிடத்தில் பேசுங்கள். நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் டிராவல் செய்து கொண்டு போய்கிறீர்களா, கர்த்தரிடத்தில் ஜபிங்கள். வேலை நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீங்களா, நடுவில் 10 மினிட்ஸ் இருக்கா, அப்பப்போ ஆண்டவர் இடத்துல நீங்கள் பேசுங்கள். கர்த்தரிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பது தான் ஒரு வகையில் இடைவிடாத ஜபமாக இருக்கிறது. நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன் அப்போது நான் ஜபிப்பேன் என்பது கிடையாது. இட் ஷுட் பி கண்டினியூஸ். இட் இஸ் சம்திங் விச் இஸ் பார்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தமாம். நாம் ஜபிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாம். அது மட்டுமில்லை, கர்த்தர் தெளிவாக சொல்கிறார் எல்லா மனிதர்களும் ஜபிக்க வேண்டும் என்று. தன் சீடர்கள் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே எப்படி ஜபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இவ்வாறு ஜபி என்று த லார்ட்ஸ் பிரேயரை சீடர்களுக்கு அவர் சொல்லுவார். அதை மட்டும் சொல்லி முடிக்காமல் அதே சாப்டரில் அந்த ஜபத்தை சொல்லி முடித்த அடுத்த சில வசனங்களில் அவர் சொல்லுவார், சீக் அண்ட் யூ வில் ஃபைன், ஆஸ்க் அண்ட் இட் வில் பி கிவன், நாக் அண்ட் த டோர் வில் பி ஓப்பன் டு யூ. அதை நாம் பிரித்து தான் அதை நாம் பார்ப்போமே தவிர அந்த கண்டினியூட்டியை நாம் பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஜபிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். நாம் இப்படி தான் ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம். அந்த லார்ட்ஸ் பிரேயரில் ஒரு ஒரு வார்த்தை உண்டு, மே யுவர் வில் பி டன் ஆன் ஏர்த் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன் லார்ட் என்று. நாம் அந்த ஜபத்தை நாம் ஜபிப்போம். எத்தனை பேர் அதை உண்மையாக நீங்கள் விரும்புகிறீர்கள்? இந்த பரலோகத்தில் நடைபெறதை போல இந்த பூலோகத்தில் உங்களோட சித்தம் நடைபெறட்டும் என்ற ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் அல்லவா? அதை எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்கள்? இல்லை இவரெல்லாம் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பிரேயர் நானும் சொல்லு போகிறேன், அது ஒரு வார்த்தை, அது அர்த்தமில்லை என்று நீங்கள் அந்த ஜபத்தை சொல்லுகிறீர்களா? உண்மையாகவே கர்த்தாவே, ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன் லார்ட் ஸோ மே யுவர் வில் பி டன் ஆன் ஏர்த்ன்னு சொல்லி புரிந்து எத்தனை பேர் அந்த ஜபத்தை நீங்கள் ஜபிக்கிறீர்கள்? உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் விடுகிறேன். ஏனெனில் இந்த உலோகத்தில் இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் த லார்ட்ஸ் வில் டு பி டன், அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் மேஜிக்காக இந்த உலகத்தில் கர்த்தரோட சித்தம் நடைபெறார். இந்த உலகத்தில் கர்த்தரோட சித்தம் நடக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனின் இருதயத்தில் கர்த்தரோட சித்தம் வெளிச்சமாக வேண்டும். எவ்ரி மேன்ஸ் ஹார்ட் ஷுட் பி என்லைட்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட் ஸோ தட் ஹிஸ் வில் வில் பி டன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? முதலில் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் பிரதிபலிக்கணும். யோர் லைஃப் ஷுட் பி ரூல்ட் பை காட். கர்த்தாவே என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் இல்லை என்றால் எனக்கு எதுவுமே வேண்டாம் கர்த்தாவே என்று நாம் சொல்ல வேண்டும். அதெல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப பயப்படும், ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணுமே, இந்த வீடு வேணுமே, இந்த கார் வேணுமே, இப்படிலாம் நான் போய் சொன்னேன்னா ஒரு அளவு கொடுக்காம போயிடுவார் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தரிடத்துல தகப்பனே உங்க சித்தம் இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவும் வேணாம் சுவாமி, உங்க சித்தம் எதுவோ அதே எனக்கு செய்யுங்க என்று முதலில் நாம் சொல்லுவது ஆம் நம்மளுடைய இருதயம் மாறுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்துவ இருதயம் அது மாறும் பொழுது இந்த பூலோகத்தில் கர்த்தருடைய சித்தம் நடக்கிறது. அப்பொழுது தான் பரலோகத்தை ஆஸ் யுவர் வில் இஸ் டன் இன் ஹெவன் ஸோ மே பி டன் ஆன் ஏர்த் லார்ட் என்று சொல்வதற்கு ஒரு அர்த்தம். அடுத்த தடவை நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போனாலும் எந்த சர்ச்சில் சர்வீஸ் முடித்த பிறகு ஆ லார்ட்ஸ் பிரேயர் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள், லார்ட் மே யுவர் வில் பி டன் ஆன் ஏர்த் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன் என்று சொல்லும் போது உங்களோட இருதயத்தில் ஒரு வெளிச்சம் வர வேண்டும். அது என்ன வெளிச்சம் என்றால் கர்த்தாவே முதலில் என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் பிரதிபலிக்க வேண்டும். அதில் ஆரம்பம் என்னவென்றால் ஒரு சித்தம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பது நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம். நெக்ஸ்ட் சண்டே நான் பிரேயர் என்று சொல்லும் போது 4-5 பேர் வந்து முன்னாடி நிற்கணும். நிற்பீங்களா? எல்லாரும் தலைகீழே போட்டீங்களா? நான் இன்றைக்கு உடம்பு சரியில்லாமல் உங்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இதில் எந்த பயனும் இல்லை. இதை குறித்து நான் எதையுமே நான் எடுத்து செல்ல போவதில்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். வேதத்தில் அநேக வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அதை வாசித்து அதோட அர்த்தம் தெரியாமல் ஏதோ வாசிக்கிறோம் போகிறோம் என்று இருக்கிறோம். இதில் சுருக்கமான வசனம், இந்த வசனத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயோ எனக்கு இந்த மெமரி பார்லாம் இல்லை பாஸ்டர்லாம் சொல்ல முடியாது. 2 வார்த்தை தான். இடைவிடாமல் ஜபிங்கள். உங்களை ரோட்டில் யாருனா நிற்பாட்டி நீ கிறிஸ்துவ பிள்ளை தானே, ஏதோ ஒரு பைபிள் வசனம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இதை சொல்லணும், இடைவிடாமல் ஜபிங்கள் அப்படின்ட்டு. அது உங்கள் இருதயத்தில் இறங்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் முறையை மாற்ற வேண்டும். உங்களுடைய பர்சனல் டைமில் நீங்கள் யூ ஷுட் கோ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட், நீல் டவுன் பிஃபோர் ஹிம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் த லார்ட். நான் ஜெர்மனியில் இருந்த பொழுது ஜெர்மன் சொல்வார்கள், 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் குடும்பத்திற்கு, 8 மணி நேரம் தூங்குவதற்கு என்று சிஸ்டமேட்டிக்காக அவர்கள் பேசுவார்கள். அந்த கால்குலேஷன் படி 8 மணி நேரம் நாம் முழித்திருக்கிறோம் அல்லவா, அந்த 8 மணி நேரத்தில் எவ்வளோ நிமிடங்கள் கர்த்தருக்கு ஜபத்தில் கொடுத்துருக்கிறோம்? ஒரு 10% என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 8 if you just give 10% of that in prayer to the Lord, நம் வாழ்க்கையில் ஒரு 10% நேரம் கூடவா கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. கர்த்தாவே எனக்கு நேரம் இல்லை என்று எத்தனை பேர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லுகிறேன் ஜபிப்பதற்கு. எனக்கு நேரமே இல்லை, என் வாட்ச் வந்து இப்படி ஓடுது, எனக்கு ஒரு 10 seconds கூட இல்லை என்று யாராச்சும் நீங்க சொல்லி கொண்டிருந்தீர்கள், உங்களுக்கு நான் 10 minutes ஃப்ரீயாக தருகிறேன். அந்த 10 minutes எப்படி ஃப்ரீயாக தருகிறேன் என்றால், இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் வீட்லையும் அலாரம் வச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் அத்தான் அப்படின்னு உங்கள் ஒய்ஃபாவது வந்து உங்களை எழுப்புவாங்க. உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுங்க, என் அத்தான் என்று என் காலை த மெதுவாக தட்டி என்னை எழுப்புறியம்மா, ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக என்னை வந்து எழுப்புன்னு சொல்லுங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் ஃப்ரீயாக கிடைக்கும். 10 நிமிஷம் தூக்கத்துலையா நீங்கள் சாதிக்க போறீங்க சொல்லுங்க. 10 நிமிஷம் தூக்கத்தில் யாருனா சாதிச்சிடுவீங்க? ஐயோ நான் 10 நிமிஷம் சொன்னால் எனக்கு தலைவலி வந்துடும் பாஸ்டர்னு யாருனா சொல்றீங்களா? ஐயோ கேடு, உங்களுக்கெல்லாம் ஐயோ கேடு. சமயம் இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன், நாளைய தினம் 10 நிமிடம் சீக்கிரமாக எழுந்துறீங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ், 10 நிமிடம் எழுந்தெடுத்து கர்த்தரோட பிரசன்னத்தின் முன்பாக போய் 10 நிமிடம் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். அந்த 10 நிமிடம் போக போக ஒரு அவராக மாறும். காலையில் ஒருவராக மாறும், மாலையில் ஒருவராக மாறும். நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களிடத்துல பேசுவார். அவர் மனதில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் உங்களை இருதயத்தில் போடுவார். உங்கள் ஜபம் எல்லாம் எப்படி மாறும் என்றால், தான் தான் என்ற ஜபம் எல்லாம் மாறிவிட்டு பிறருக்கு பாரப்பட்டு நீ ஜபிப்பாய். ஆசீர்வாதமான ஜபமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜப வீரராய் நீங்கள் எழும்புவீர்கள். நீங்கள் மரித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் அரவணைத்து சொல்வார், வா என் உண்மையும் சத்தியம் உள்ள என்னுடைய மகனே என்று கர்த்தர் அரவணைப்பார் நம்மளை. 10 நிமிடம் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். ஜபம் என்பது கர்த்தருடைய சித்தம். எப்பொழுதெல்லாம் ஜபிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ முதல்ல நீங்கள் போய் நின்று ஜபிங்க. யாராச்சும் எனக்கு ஜபிக்க தெரியாதுன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்களா, பரவாயில்லை, கர்த்தருக்கு போய் நீங்கள் பேசுவது ரொம்ப கஷ்டமா, உங்களோட பிரைவேட் ஜபத்தில் ஜபிங்க. எனக்கு தமிழே பேச தெரியாது, நான் தமிழில் ஃபெயிலான ஒருவன், நான் நின்று நான் ஜபித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் பலப்படுத்தின நிமித்தம் நான் நின்றேன், வாழ்க்கையின் முழு நாட்கள் நான் ஆங்கிலத்தில் பேசி நான் வாழ்ந்தவன், தமிழில் நான் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், யாரோட பலத்தால் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, தன் பிள்ளைகளுக்கு தமிழ் சபை என்று சொல்கிறீர்கள் ஆண்டவரே, எப்படி நடத்த வேண்டும்? நீங்கள் பலப்படுத்தாமல் இருந்தீர்கள், கர்த்தரோட பலத்தில் நிற்கிறேன் சாட்சியாய் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஜபிப்பது உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். பிறரோட காரியம் இல்லை, அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கம்யூனனுக்குள்ளாக கடந்து செல்வோம்.